கவனமாக கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்பர் ஜோசிப்பத்தை வாழ்த்துகிறேன். இங்கே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கல்வாரி சபை விசுவாசிகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நம்ம எல்லாரும் எதற்காக இந்த ஹோட்டலில் கூடி வந்திருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜாஸ்பர் ஜோசிபத், அவள் வயதுக்கு வந்தது நிமித்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக இந்த கூட்டமானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருமே கிட்டத்தட்ட கல்வாரி சபை விசுவாசிகள் தான். மற்றவர்கள் உறவினர்கள், நண்பர்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஜாஸ்பரை பற்றி நன்றாக தெரியும். சகோதரன் சாம், என்னுடைய மகள் பெஸ்ஸிஸ், சாமியல் ஜபராஜ் பெஸ்ஸிஸுக்கு ஆண்டவர் தாமே 3 பெண் குழந்தைகளை கொடுத்து ஆசி வைத்திருக்கிறார். முதலாவது பெண் குழந்தை ஜாஸ்பர் ஜோசிபெத். வார்த்தையிலே அவர்களுக்கு மேரேஜ் ஆகி வார்த்தையிலே இந்த குழந்தை பிறந்து வார்த்தையினாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மகள் வாலி வயதை அடைந்திருக்கிறாள். வாலிப நாளில் உன் சிறுசிகரை நினை என்று சொன்னோனமாக இவள் ஒரு பிராயத்திலிருந்து இன்னொரு பிராயத்துக்கு வந்திருக்கிறாள். கேர்ள் என்று இவ்வளோ நாள் அந்த பொசிஷனில் இருந்தால் இப்பொழுது வெர்ஜின் ஆகியிருக்கிறாள், கன்னிகையாக மாறியிருக்கிறாள். எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். ஆண்டவர் ஒரு பெண்ணை உருவாக்கும் பொழுது அவ்விதமாக டிசைன் பண்ணியிருக்கிறார். ஏற்ற வேளையிலே அவங்க அந்த ஸ்தானத்துக்கு வருகிறாங்க. ஜாஸ்பரை வந்து ஆண்டவர் வந்து கேர்லேருந்து வெர்ஜினாக மாற்றியிருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தும்படியாக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாகவும், அதை நிமித்தம் ஒரு சின்ன செய்தியை நீங்கள் கேட்கும்படியாகவும் இந்த ஆராதனையானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாஸ்பர் ஜோசிபத்தை பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு பெண், கர்த்தர் தாமே. அருமையான சோரன் சாமியல் ஜபராஜ் பெஸ்ஸிஸ் விவாக யூனியனை ஆசீர்வதித்து அருமையான குழந்தையை கொடுத்துருக்கிறார். அவள் விவாகமாகி 3 வருஷமாக குழந்தை இல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணினோம், அதிகமாக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் அடியனுடைய மனைவிக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அவங்களுக்கு குழந்தைகள் எவ்விதமாக பிறக்கிறது, எவ்வளோ அழகான குழந்தைகள் பிறக்கும் என்பதை ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக காண்பித்தார். அதெல்லாம் சொல்லுவதுக்கு நேரம் இல்லை. அந்த சொப்பனத்தின்படியே அது நிறைவேறினது. அதனால் இந்த ஜாஸ்பர் ஜோசிப்பத்தை எப்படி பிறந்திருக்கிறாள் என்றால், ஜபத்தினால் பிறந்திருக்கிறார். 3 இயர்ஸ் ப்ரேயருக்கு பிறகு ஆண்டவர் இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்துருக்கிறார். நான் வந்து கிராண்ட் ஃபாதராக இருக்கிறேன். என்னுடைய மனைவி ஏஞ்சலின், அவள் வந்து கிராண்ட் மதராக இருக்கிறாள். அதே போல் சகோதரன் சாமியல் ஜபராஜினுடைய தகப்பனார் சகோதரன் டேனியல் மூடி அவர்கள், அவர்களும் சில வருஷத்துக்கு முன்னதாக கத்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார். இந்த நாளை அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் சகோதரன் சாமியல் ஜபராஜுடைய தாயார் இருக்கிறாங்க, சகோதரன் ஜீபமணி. குடும்பத்தார் எல்லோரும் வந்திருக்கிறாங்க, எல்லோருமே வார்த்தையில் இருக்கிறாங்க. ஹோல் ஃபேமிலி மெசேஜ் ஆஃப் த ஹவரில் இருக்கிறாங்க. எங்களுடைய ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி மெசேஜ் ஆஃப் த ஹவரில் இருப்பனால இவ்விதமான ஒரு பேக்ரவுண்டில், ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டில் ஜபத்தினால் ஆண்டவர் இந்த ஜாஸ்பர் ஜோசிபத்தை கொடுத்துருக்கிறார். இந்த நாளை காணத்தக்கதாக ஆண்டவர் சபையார் எல்லாருக்கும் ஆண்டவர் தம்மை கிருபை தந்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான நாளிலே நம்ம வந்து மகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அது நிமித்தமாக ஒரு மெசேஜ் கேட்கவும், அது அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த ஆராதனையானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. 128 சங்கீதத்தில், நீ உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 128 சங்கீதம் 5:6 வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.
கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord shall bless thee out of Zion. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். You shall see your children's children. அது ஒரு பெரிய blessing. நீ உன்னுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய் என்று சொன்ன வாத பாக்கியம் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதருக்கு நிறைவேறியிருக்கு. எங்களுடைய பிள்ளைகளையும் பார்த்தோம், பிள்ளைகளுடைய பிள்ளையை பார்த்து இன்றைக்கு அவள் வயதுக்கு வந்திருக்கிறதையும் காணத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன்,
ஆமேன்.
இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங். சிலர் வந்து தங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பெரியவர்களாக ஆகுவதை அவர்கள் பார்க்க முடியாமல் போகலாம், கர்த்தர் அதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் ஜீவனையும் சுகத்தையும் தந்து எங்களுடைய கிராண்ட் சைல்டு இந்த பெரிய பிள்ளை ஆகத்தக்கதாக ஏஜ் அட்டன் பண்ணும்படியாக அந்த நாளை காண எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். சகோதரி ஜீவமணி அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கார். சொல்லுவோம், ஒரு காட்ஸ் கிரேஸ், இது நம்முடைய மெரிட் கிடையாது, காட்ஸ் கிரேஸாக இருக்கிறது. அருமையான சகோதரன் சாம் வந்து இந்த பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது எல்லாமே ஜே ஜேன்னு வச்சிருக்கிறார். ஜாஸ்பர் ஜோசிபெத். ரெண்டாவது மகளுக்கு வந்து ஜோகனா ஜெருசா. மூணாவது மகளுக்கு வந்து ஜேஎல் ஜஸ்டினா. எல்லாமே ஜே ஜே, ரெண்டு பேர் எல்லாமே ஜே ஜேன்னு வச்சிருக்கிறாங்க. ஜேனா ஜீசஸ், ஜேனா வந்து என்னது ஜெயம் என்று அர்த்தம். அதனால் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மூன்று பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அதுவும் முதலாவது குழந்தையாக ஜாஸ்பரை கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த ஆர்டர் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள், அது கூட நம்மளால் நம்ம ஏற்படுத்தலை, ஆண்டவர் தான் ஆர்டர் ஆஃப் பர்த்தை ஏற்படுத்துகிறார். மூத்த பெண்ணாக இவள் பிறக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஆர்டர் ஆஃப் பர்த் வந்து தேவனால் நியமிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஜாஸ்பர் வந்து அங்கே பிரசவம் ஆஸ்பத்திரியில் நடக்கும் பொழுது, இதோ நானும் என்னுடைய மனைவி ஏஞ்சலினும் இதோ சகோதரன் சாமுடைய தகப்பனார் டேனியல் முடியும் அவங்களுடைய தாயார் சகோதரி ஜீவமணியும் எல்லோரும் ஹாலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்த என்ன குழந்தை பிறக்க போகுது, எந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது குழந்தை பிறந்த உடனே அந்த டாக்டர் குழந்தையை தூக்கிட்டு வந்து எங்கிட்ட காமிச்சாங்க. நாங்கள் நாலு கிராண்ட் ஃபாதர்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிறோம். பார்க்கும் பொழுது அப்போவுமே கண்ணை முடித்து எங்கள் நாலு பேரையும் பார்க்குறோம். அல்லா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு பார்க்குறான். அப்போவுமே கண்ணை தெளிவாக முடித்து எங்கள் நாலு பேரையும் பார்த்தேன். அதை நம்ம காட்சியை நான் இன்னும் மறக்க முடியலை. இன்றைக்கு இவள் வந்து பெரிய பெண்ணாக இருக்கிறாள் என்றால் ஆண்டவர் இதுவரைக்கும் அவளை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமேன்,
ஆமேன்.
இல்லை ஜாஸ்பர் ஜோசிபெத் அந்த பேரை எடுத்துக்கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் வந்து ஒன்லி பியல் கோல்டு டயமண்ட் தான், அங்கே வந்து இரும்பு செம்பு மரங்கரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் கிடையாது. அங்கே மூணே மூணு மெட்டீரியல்ஸ் தான். அந்த ஃபியூச்சர் ஹோம், நம்முடைய ஃபியூச்சர் ஹோமில் ஆண்டவர் நமக்காக ஒரு ஃபியூச்சர் ஹோம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது பியல் கோல்டு டயமண்ட். அந்த அதனால தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பட்டணம் தேவன்தாமே கட்டி உண்டாக்கியிருக்கிறார். அதுதான் நம்முடைய ஃபியூச்சர் ஹோம், அதுதான் நம்முடைய டெஸ்டினியாக இருக்கிறது, நம்ம கடைசியாக சேர வேண்டிய இடம். அந்த ஃபியூச்சர் ஹோமில் என்னென்னா டயமண்ட், அந்த டயமண்ட் விலையேறப்பட்டது. அதில் வந்து 12 விதமான ரத்தனங்களினாலே அந்த பரலோக ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:19-20 வாசிக்கலாம்.
நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திர நீளம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம்.
நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தனங்களினாலும் அந்த டயமண்ட்னால தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் கட்டப்பட்டிருக்குது. நியூ ஜெருசலேம் கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வாஸ் ஜாஸ்பர் அப்படின்ற எழுதியிருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வால் ஆஃப் த சிட்டி வேர் கார்னிஷ்ட் வித் ஆல் மேனர் ஆஃப் ப்ரெஷியஸ் ஸ்டோன். ரொம்ப விலையேறப்பெற்ற ரத்தனத்தினாலே பரலோக ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வாஸ் ஜாஸ்பர். அதனால் இந்த இதை வச்சு தான் அவளுக்கு பேர் விட்டுருக்காங்க ஜாஸ்பர்னி. முதலாவது ரத்தினக்கல். அதனால் ஜாஸ்பர் வந்து ஒரு ரத்தின கல்லாய் தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பெற்ற கல்லாய் இருக்கிறாள்.
ஆமென்.
அதன் பின்பு ஜோசிபத். இந்த ஜோசிபத்துங்க பேர் வந்து பைபிளில் நம்ம எங்கே வாசிக்கிறோம்? யாத்ராமா 6:20 வாசிக்கலாம். யாத்ராமா 6:20.
அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயும் பெற்றாள்.
சரி, அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அம்ராம் took him ஜோசிபத். தமிழில் வந்து யோகபேத்னு இருக்குது, இங்கிலீஷில் வந்து ஜோசிபத். அதனால் இங்கிலீஷ் படி தான் பேர் விட்டுருக்கு, ஜாஸ்பர் ஜோசிபத். அதனால் மோசேயினுடைய தாய் வந்து ஜோசிபத். கர்த்தர் வந்து மோசேயினுடைய தாயாரை உலகத்தில் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கொண்டு வருகிறார் என்றால், அவள் வந்து அந்த யோசிபத் வந்து மோசேயை பிறப்பிக்க வேண்டும். கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி மோசே. இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண அடையாளமாக இருக்கிறான். அந்த மோசஸ் இந்த கிரேட் ப்ராஃபட்டை உலகத்தில் கொண்டு வருவதற்காக ஆண்டவர் ஜோசிபத்தை பயன்படுத்தினார். அதற்காகவே உலகத்திலே கொண்டார். அதனால் ஜோசிபத்துங்கிறது ஒரு கிரேட் நேம் தான். அது மோசேயை பெற்றெடுத்த ஒரு தாயாக அவள் இருக்கிறாள். ஜாஸ்பர் என்றால் டைமண்ட். சவுத் ஆப்பிரிக்காவில் கிம்பர்லி என்ற இடத்துல தான் டைமண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது. அந்த டைமண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கும். அது வந்து அது அதை அதை எடுத்து அதை பட்டை தீட்ட வேண்டுமா? இப்போ பென்காம் அவிதமாக சொல்லுகிறார். அதை பட்டை தீட்டும் பொழுது டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதை பட்டை தீட்டும் பொழுது அவ்விதமான ஒரு இதில் அவங்க அந்த அந்த டைமண்டை கொண்டு போகும் பொழுது அப்பொழுது டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து அது ரெஃப்ளெக்ட் பண்ணுறது. இட் ரெஃப்ளெக்ட் அண்ட் ஷோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ். எப்பொழுது? பட்டை தீட்டும் பொழுது. அதே போல் தான் ஆண்டவர் ஒரு விசுவாசியை வந்து பட்டை தீட்டுகிறார். பல விதமான சூழ்நிலையில் கொண்டு போய் இதோ நம்மளை வந்து பட்டை தீட்டுகிறார். நம்மளுடைய இருக்கிறதான அந்த திவ்ய ஸ்வாவங்களை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம். அது பொட்டென்ஷியலாக நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் பொழுது, தேவனுக்குள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பெறும் பொழுது நம்முடைய திவ்ய ஸ்வாவங்கள் உலகத்துக்கு அது வெளிப்படுகிறது. அதுதான் வந்து ஜாஸ்பர் ஜோசிபத். ஜோசிபத் என்றால் ஜெகோவா இஸ் குளோரி. யெகோவா தேவன், மகிமை உள்ளவர் என்று அர்த்தம். அப்படியாக தேவனை மகிமைப்படுத்துகிறவள். ஜெகோவா இஸ் குளோரி என்று இவ்விதமான ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. பெயர் எதற்காக வைக்கிறார்கள் என்றால், அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அவ்விதமாக மாறும் என்பதற்காக. ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. எந்த சோசியக்காரனும் சொல்ல முடியாது, குறி சொல்கிறவங்க சொல்ல முடியாது. ஆனால் தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவர் முன்னக்கூட்டியே அறிந்திருக்கிறார். அதனால் ஜாஸ்பர் லைஃப் எப்படி இருக்கும்? அவள் ஜாஸ்பர் மாதிரி இருப்பாள், டைமண்டாக இருப்பாள். அவள் ஜோசிபத்து. அவள் ஒரு பெரிய வந்து ஒரு பெண்ணாக, கிரேட்டஸ்ட் லேடி, கிரேட்டஸ்ட் பிலீவராக, ஜெகோவா இஸ் மை க்ளோரி, யெகோவா என் மகிமையானவர் என்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுவாள் என்றுதானே அந்த மாதிரி பெயர் வச்சுருக்கிறாங்க. அவளுடைய ஃப்யூச்சர் லைஃப் அவ்விதமாக இருக்கும் என்ற அவ்விதமான அந்த பெயரானது அதை வெளிப்படுத்துகிறது. ஆனால் எல்லாரையுமே நம்ம பார்க்கும் பொழுது பைபிளில் என்ன சொல்லுகிறது என்றால், வி ஆர் எலெக்ட் அக்கார்டிங் டு த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட். மற்ற கிறிஸ்தவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவங்க உலகத்தில் பிறந்தோம், நம்ம வளர்ந்தோம், புசித்தோம், குளித்தோம், பிறகு நம்ம வந்து அங்கே உலகத்தை விட்டு போய்விட்டோம். இதுதான் புசிப்பதும் குடிப்பதுமே இல்லாமல் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. மனுஷன் படுகிற பாடெல்லாம் ஒரிஜான் வயிற்றுக்காக தான் பாடுபடுறான்னு நினைக்கிறாங்க. சிலர் சிலர் அச்சீவ்மெண்ட் அடைய வேண்டும், உலகத்திலே சில சாதனை சாதிக்க வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும், தங்களை வந்து உலகத்திலே பிரபலமாக்க வேண்டும் என்று இவ்விதமாக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய பைபிள் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், வி ஆர் எலெக்ட் அக்கார்டிங் டு த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட். தேவனுடைய முன்னறிவிப்பின்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கு. முதலாவது அதை ரியலைஸ் பண்ணணும். ஜாஸ்பர் இவ்வளவு நாளும் கேளா இருந்தா இப்போ நன்மை தீமை அறியத்தக்க வயதை அடைஞ்சிட்டார். ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அழிந்து விட்டால் இப்பொழுது நன்மை தீமை என்னன்னு தெரியும், சத்தியம் என்னன்னு தெரியும். முதலாவது நம்ம அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், we are elect according to the foreknowledge of God. நம்ம தேவனுடைய முன்னறிவின்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹலலூயா. நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியாண்டு ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் அல்ல, ஆட்டுக்குட்டி ஆண்டியோட ஜீவ புஸ்தகம். அவர் நேம்ஸ் ஆர் ரிட்டன் ஆன் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஆமென்.
ஆமென்.
பெரிய அதுதான் பெரிய சந்தோஷம். உலகத்தில் நம்ம வருவதற்கு முன்னதாக நம்ம தேவனுடைய சிந்தையில் இருந்தோம், ஒரு தாட்டாக இருந்தோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜீனாக இருந்தோம். அப்பொழுதே தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வருவாங்கங்கிறத ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இந்த நாளிலே இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் என்பதை தேவன் உலகத்தோற்றத்துக்கு முன்னதாகவே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய பார்வையில் எல்லாம் முடிந்தாயிடுச்சு, அவருடைய கிரியைகள் எல்லாம் முடிந்தாகிவிட்டது. நம்முடைய பெயர்கள் அப்பொழுதே அங்கே எழுதப்பட்டது. நம்ம தேவனுடைய சிந்தையிலே ஒரு அணுவாக இருந்தோம், ஒரு ஒரு தாட்டாக இருந்தோம். அதன் பின்பு என்ன செய்யறால், அந்த நம்ம அந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். உலகத்தில் நமக்கு ஒரு டேட் ஆஃப் பேர்த் எல்லாருக்கும் இருக்கிறது. இப்போ டேட் ஆஃப் பேர்த் நிச்சயமாக அவசியம். ஆத்தர் கார்டில் டேட் ஆஃப் பேர்த் இருக்கிறது. எல்லோரும் டேட் ஆஃப் பேர்த்து நம்ம தெரிய வேண்டும். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு பிறந்த நாள் என்றைக்குன்னே தெரியாது. இப்போது நம்ம வந்து உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். தேவனுடைய சிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மை மாம்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார், இந்த சரீரத்தில் கொண்டு வந்திருக்கார். எப்படி கொண்டு வந்திருக்கிறார்? ஒரு பேரண்ட்ஸ் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார். ஜாஸ்பர் ஜோசிபத்தை வந்து அருமையான சோகரன் சாம் சோகரி பெஸ்ஸி மூலமாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது ஒரு நாள் வார்த்தை நம்மை சந்திக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம சந்திக்கும் பொழுது, அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணும் பொழுது நம்ம நியூ பேர்த் அடைகிறோம். சும்மா சர்ச்சில் போய் சேர்ந்துட்டால கிறிஸ்டின்னு அவங்க நினச்சிக்கிடுறாங்க, அப்படி இல்லை. ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்குறார். அந்த செய்தி நம்ம சந்திக்கும் பொழுது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது தேவன் நம்மை புறக்கணிக்கிறார். மோசை காலத்தில் ஒரு செய்தி, நோவா காலத்தில் ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து காலத்தில் செய்தி வேறு. அதே போல் இப்போ ஏழு சபை காலங்களில் இப்போ கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த செய்தியை ரிசீவ் பண்ணால் தான் நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் நீ பேர்த். அந்த வார்த்தை என்ன செய்கிறதுனா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறது. த ரெவலேஷன் ஆஃப் Jesus Christ personally to you. உங்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட பரமாக இயேசு கிறிஸ்து உங்களை வெளிப்படுத்தும், உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அவருடைய வார்த்தையை ரிவீல் பண்ணும் பொழுது நம்ம நியூ பேர்த் அடைகிறோம். நல்லா கவனிங்க, எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள். இதெல்லாம் சாதாரண பெந்தகோச சபையில் கேட்க முடியாது. அவங்கள்ட்ட இந்த வாயில் அவங்க அந்த வார்த்தையே கிடையாது. இது பைபிளிக்கல் வேர்டு. நம்ம நியூ பேர்த் அடைகிறோம், புது சிருஷ்டிப்பை பெறுகிறோம். அதன் பின்பு என்ன செய்கிறன்றால், இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு, சத்தியத்தை கேட்டு கேட்டு நம்ம வளர்ந்து என்னதுன்னா வேர்டு இமேஜ் அடைகிறோம். வேர்டு இமேஜ் 2 Corinthians 3:18 என்ன வாசிக்கிறோம் என்றால், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அவர் அந்த சாயல் என்று சொல்லும்பொழுது வேர்டு இமேஜ். நம்ம வேர்டு இமேஜ் அடைகிறோம், பெர்ஃபெக்ஷன் அங்கே அடாப்ஷன் அடைகிறோம். அதன் பின்பு என்ன செய்கிறென்றால், அங்கே நமக்கு வேர்ட் பாடியை பெறும். வேர்டு இமேஜ், வேர்ட் பாடி. நமக்கு ஒரு தியாபனி பாடி இருக்குது, ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்துக்கு நம்ம போகிறோம். இந்த உலகத்தை விட்டு சொல்லும் பொழுது அந்த வேர்ட் பாடிக்கு போகிறோம். இயேசு கிறிஸ்து மகிமையில் வரும் பொழுது நம்ம குளோரிஃபைடு கண்டிஷனை அடையும். இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாற்றும். பிலிப்பியர் 3:21 வாசிக்கிறோம். 1 Corinthians 3:2 வாசிக்கிறோம். இந்த சரீரத்தை ஆண்டவர் மறுரூபப்படுத்தி எங்காக மாற்றி நம்மளை வந்து மேலே கொண்டு செல்வார். பின்பு இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆராய்ச்சி செய்வோம். பின்பு ஃபியூச்சர் ஹோமில் நம்ம தேவனோடு கூட இருப்போம். ஒருபோதும் நம்ம வந்து முதுமை அடைய மாட்டோம், ஒருபோரும் வியாதி அடைய மாட்டோம். எப்பொழுதும் எங்காகவே இருப்போம். மரணம் கிடையாது, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது, நித்திய சந்தோஷம் இருக்கும். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ப்ரோக்ராம், ஒரு மனுஷனை குறித்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் ஜாஸ்பருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது அவள் அந்த ப்ராசஸில் இருக்கிறான். இதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள், ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம். அதுதான் இந்த ப்ரோக்ராம் நிறைவேறுவதற்காக தான் உலகத்தில் எல்லா சூழ்நிலையும் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே இந்த சூழ்நிலைகள் எல்லாமே தேவன் தம்முடைய சிந்தையில் உள்ளதை நிறைவேற்றுகிறார். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எலெக்ட் அக்கார்டிங் டு த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர். உலகத்தில் ரெண்டு குரூப் ஆஃப் மக்கள் இருக்கிறாங்க, ஒன்று கோதுமை, இன்னொன்று களை. ஆண்டவர் தம்முடைய வித்துக்களை உலகத்தில் விதைத்திருக்கிறார், அது வீற்றாக இருக்கிறது. ஆனால் களைகள் வந்து அதுவும் வளர்ந்துருக்கு. சாத்தான் களைகளை கொண்டு வந்திருக்கிறான், துன்மார்க்கர்களை, அவிசுவாசிகளை கொண்டு வந்திருக்கிறான். அவள் கடைசியாக சுட்டரிக்கப்படுவார்கள், உலக அழிவிலே நரக அக்கினியிலே சுட்டரிக்கப்படுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் ஒரு மனுஷனை குறித்து என்ன ப்ரோக்ராம். இப்பொழுது இந்த பெண் வந்து வாழ வயதை அடைந்திருக்கிறது. இதன் நாளிலிருந்து அவள் தன்னுடைய செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, இதுவரைக்கும் அவள் எந்த செஞ்சாலும் கணக்கில் கிடையாது. இப்பொழுது அவ்விதமான வயதை அடைந்திருப்பனாலே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ண வேண்டும். அவள் வந்து ஜஸ்டிஃபிகேஷன், சாங்க்டிஃபிகேஷன், அதன் மீன்பு பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெற வேண்டும். அங்கே கர்த்தர் என்ன செய்தார் என்றால், 2000 வருஷத்துக்கு முன்பாக மனுஷனாக வந்தார். எதுக்காக? அவர் வந்து பர்ச்சேசிங் ஒர்க் செய்வதற்காக, மணவாட்டியை அவர் மணவாட்டிக்காக கிரயம் செலுத்துவதற்காக. அவர் தம்முடைய இரத்தத்தை கிரயமாய் செலுத்தினார், மீட்பின் கிரயத்தை செலுத்தினார். பின்பு அவர் முய்த்தெழுந்து மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். பின்பு 2000 வருஷத்துக்கு பின்பு மறுபடியும் அவர் மேகத்தில் வந்திருக்கிறார். இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாரோ அப்படியே அவர் வருவார் என்று அப்போஸ்தலர் 1:11 சொன்னவனமாக இப்பொழுது அங்கே வந்திருக்கிறார். எதற்காக? அவர் மணவாட்டியை கிளைம் பண்ணதுக்காக வந்திருக்கிறார். 2000 வருஷமாக அவர் மத்தியஸ்த ஊழியத்தை செய்தார். 7 சபை காலங்களாக ஜனங்களுடைய குறைகளுக்காக பரிந்து பேசினார், மீடியேட்டரி ஒர்க் செய்தார். இப்பொழுது அவர் கிளைமிங் ஒர்க் செய்யும்படியாக வந்திருக்கிறார். அவர் தம்முடைய மணவாட்டியை, உலகமெங்கில் இருக்கிறவருடைய மணவாட்டியை வார்த்தையிலே ஒன்று சேர்க்கிறார். கேதர் த பிரைட், உலக சில ஜனங்களிலும் பாசைக்காலிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்களை அவர் இன்றைக்கி ஒன்று சேர்க்கிறார். இப்பொழுது நம்ம எல்லாருமே அந்த மெம்பராக இருக்கும். இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரில் இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம பிரைட் மெம்பராக இருக்கும். ஆண்டவர் நம்மை ஒன்று சேர்த்துருக்கிறார். பல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் கீழே நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு நியூ பாடி அவர் தரப்போகிறார். ஆண்டவர் நமக்காக நியூ பாடி, இந்த சரீரத்தை மாற்றுவார். இந்த உலகத்திலிருந்து நம்ம அந்த உலகத்துக்கு நம்ம போவோம். அதற்காக அவர் நம்மை வந்து அழைக்க வந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம வந்து அந்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் ஆண்டவர் நமக்கு மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறார். இந்த கடைசி காலத்திலே முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிறைய ரெவலேஷன் கிடைக்கும். ஆண்டவர் வேத புஸ்தகத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இன்றைக்கு ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறார். உலகம் அது தெரியாது, தம்முடைய மனவாட்டிக்கு ரிவீல் பண்ணுகிறார். இதுதான் ரியல் பிரைட். ஹல்லேலூயா. இவ்விதமான ப்ராசஸில் கர்த்தர் வந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெண் அவ்விதமான ப்ராசஸில் வர வேண்டும். ஆண்டவர் நமக்காக ஒரு பிளேஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். அந்த பிளேஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அவர் சிலுவையில் மறிக்க வேண்டியதாய் வந்தது. பின்பு அவர் மெடிட்டோரியல் ஒர்க் செய்ய வேண்டியதாய் வந்தது. பின்பு முத்திரைகளை திறக்க வேண்டியதாய் வந்தது. இப்பொழுது வார்த்தையை ரிவீல் பண்ணுகிற ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு அவ்விதமான சீசனில் இருக்கிறோம். நல்லா மேலே கொண்டு போக போகிறோம். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிற ஸ்டோரி. அதுதான் இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ப்ஷன். ஒவ்வொரு பெண்ணும் அந்த ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ப்ஷனை அறிய வேண்டும். அறியது மட்டுமல்ல, அதில் ஒரு பாகமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜாஸ்பர், இதுவரைக்கும் நான் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது ஜாஸ்பருக்கு பைபிள்லேருந்து ஒரு கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ண விரும்புகிறேன். அதில் எல்லோரும் நல்லா கவனிங்க. பைபிளிலிருந்து ஒரு கேலை நான் வந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24:16.
அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள்.
அந்த பெண் மகா ரூபவதி புருஷனை அறியாத கன்னியையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெண் த டேம்சல், டேம்சல்னா ரொம்ப யங்கள்னு அர்த்தம், 17-18 வயசு. அதான் டேம்சல், அதுக்கு மேலே போனால் டேம்சல்னு அழைக்கப்பட முடியாது. அதான் பைபிள், ஆங்கில பைபிளில் த டேம்சல் வாஸ் வெரி ஃபேர் டு லுக் அப்பான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாள். எ வெர்ஜின், அவள் ஒரு கன்னியாக இருந்தாள். She went down to the well and filled her pitcher and came up. அவள் துறவில் இறங்கி தண்ணீர் தன் குடத்தை தண்ணீரினால் நிரப்பி ஏறி வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இப்போ ஜாஸ்பர் ஜோசிபத்தை பார்க்கும் பொழுது அவள் வந்து மகா ரூபவதி, வெரி ஃபேர் டு லுக் அப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவள் ரொம்ப அழகாக தெரிகிறாள். எ வெர்ஜின், அவள் ஒரு கன்னிகையாக இருக்கிறாள். அவள் ஒரு டேம்சல், கன்னிகை. அவள் என்ன செய்கிறாள் என்றால், ரெபேக்காள் துறவில இறங்கி தன் குடத்தை தண்ணீரினால் நிரப்பி மேலே ஏறி வந்தாள். அந்த காலத்தில் இதே மாதிரி நம்ம புள்ளியை வச்சு இழுக்க முடியாது. அன்றைக்கு காலத்தில் மோட்டர்லாம் கிடையாது, தண்ணீர் மோட்டர்லாம் கிடையாது. அதனால் அந்த பெண்கள் தண்ணி எடுக்கணும்னா படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி அந்த ஊற்றில் போய் தண்ணீர் எடுத்து வரணும். ரொம்ப கடினமான காரியம். அதனால் இங்கே பைபிளில் எனக்கு துறவில் இறங்கி என்ன எழுதியிருக்கு வாசிக்கலாம்.
அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள்.
அவள் துறவில் இறங்கி, அந்த துறவில் இறங்கி, அந்த கிணத்துல இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு வந்தாள். அதே போல என்ன சென்றால், அந்த துறவு என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவ தண்ணீராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. குடம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஹார்ட், நம்முடைய ஹார்ட் வந்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் இந்த ரெபேக்கா வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பெண். பைபிள் அவளை குறித்து என்ன சொல்லுகிறது, அவள் மகா ரூபவதியாக இருந்தாள், வெரி ஃபேர் டு லுக் அப்பான், எ வெர்ஜின், அவள் ஒரு கன்னிகை. அவள் வந்து குடத்தை தண்ணீரினால் நிரப்பி வந்தாள் என்றால், சி வாஸ் ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். அவளுடைய ஹார்ட் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டது. நம்ம ஜாஸ்பரையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இங்கே 24 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆதியாகமம் 24 மேரேஜில் பொதுவாக அது பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் இது மேரேஜ் பிரசங்கம் இல்லை. இது வந்து இந்த சோத்திர தூக்கூட ஜபத்தில் ரெபேக்காளுடைய கேரக்டரை நான் வந்து விசேஷித்த வண்ணமாக சொல்ல விரும்புகிறேன். ரெபேக்கா டைப்ஸ் த என் டைம் பிரை. ரெபேக்கால் வந்து கடைசி கால மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். 7 சபை காலங்களிலே ஆண்டவர் மணவாட்டியை தெரிந்து கொள்கிறார். எபேசு சிமினா பெர்கம தேத்தியரா சரதை பெலதல்பியா லவோதேக்கியா. அதன் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தூதனை கொடுக்கிறார். பவுல், இரேனிஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, பிரதர் பென்கேம், ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் மெசேஜை அலாட் பண்ணுகிறார். காட் அலாட்டட் எ ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃபார் ஈச் ஏஜ். ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் செய்தியை அலாட் பண்ணியிருக்கிறார். அந்த தூதன் மூலமாக அந்த செய்தியை கொண்டு வரும் பொழுது அந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்ய சுதந்திரவாளியாக மாறுகள். அந்த செய்தியை புறக்கணிக்கும் பொழுது அவங்க வந்து நித்திய ஜீவனை இழந்து போகிறார்கள். இப்படி ஆண்டவருடைய ப்ரோக்ராம் இருக்குது. வெளிப்படுத்தல் 2:3 நம்ம வாசிக்கிறோம். இந்த ரெபேக்கா எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இவள் சாயங்காலத்திலே வந்த மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். சாயங்காலத்திலே வந்தது கடைசி மணவாட்டி, என் டைம் பிரைட். ரெபேக்கா ரெப்ரசன்ட் த என் டைம் பிரைட். சி கேம் டு த வெல் அட் த ஈவினிங் டைம். பதினாறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால்,
இதோ சாயங்கால வேளையிலே அவள் வருகிறாள். நம்ம இன்னைக்கு எப்ப வந்திருக்கிறோம்? சாயங்கால வேளையிலே வந்திருக்கிறோம். சாயங்கால வேளை என்றால் சூரிய அஸ்தமன நேரம். உலகத்தின் சரித்திரம் முடிய போகுது. உக்ரைன் வார், தேர்ட் வேர்ல்டு வாரா வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் சரித்திரம் முடிய வேண்டிய நேரம். ஒருவரை ஒருவர் அங்கே ஆட்டம் பாம்பு போட்டு அழிக்க வேண்டிய நேரம். அதனால் இது என்னென்னா, சன் வாஸ் செட்டிங் ஆன் த ஜென்டைல் ஏஜ். புறஜாதிகளுடைய காலமானது முடிவடைய வேண்டிய நேரம். உலகத்தின் அழிவு நேரத்திலே நம்ம வந்திருக்கிறோம். இட் இஸ் அ ஈவினிங் டைம். அது மாத்திரமல்ல, இது என்ன சென்றால், ஆண்டவர் இந்த நேரத்தில் தான் காட் இஸ் கோயிங் டு புல் அவுட் எ பிரைட் ஃபார் ஹிம்செல்ஃப். தனக்கென்று ஒரு மணவாட்டியை அவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறார், இழுத்துக்கொள்ளுகிறார். இந்த கடைசி நேரத்தில், உலக அழிவின் நேரத்தில், இந்த உலகமானது த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட், அது விழுந்து போகிற நிலையில் இருக்கும் பொழுது, இந்த டைமில் தான் ஆண்டவர் தனக்கென்று ஒரு மணவாட்டியை இந்த பூலோகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறார், ஒரு சபையை தெரிந்து கொள்ளுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் தான் அந்த மணவாட்டி தண்ணீர் எடுக்கும்படியாக வருகிறார். தண்ணீர் எதை குறிக்கிறது? ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், ஹோலி கோஸ்டை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது தான் ஆண்டவர் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் தான் நம்ம ஜீவ தண்ணீரை பெற வேண்டும். ஆவிய மணவாட்டி வாங்கிறார்கள், கேட்கிறவனும் வாயின்பாங்க. தாகமாயிருக்கிறவன், வரக்கடவன், விருப்பமுள்ள ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்வேன். இப்பொழுது ஜீவ தண்ணீரை நம்ம இலவசமாய் பெற வேண்டிய நேரம். இந்த காலத்தில் ஆண்டவர் ஓப்பனிங் அந்த வேர்டு கொடுத்துருக்கிறார். இதை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய நேரம். எல்லாம் அழிஞ்சு போகும், ஆனால் வார்த்தை அழிஞ்சு போகாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகலை. அந்த நித்தியமான வார்த்தையை ஆண்டவர் இலவசமாக தருகிறார். இதை தாகமாயிருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அதனால் இட் இஸ் எ ஈவினிங் டைம் ஆகிருக்கு. அவள் சாயங்கால நேரத்திலே வந்தாள். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ஒரே குமாரன், பெரிய ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் வந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தான், விசுவாசிகளின் தகப்பனாயிருந்தான். அவனுடைய மகனுக்கு மேரேஜ் பண்ண வேண்டும் என்று, ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே காரிய தரிசியாகிய எலியேசரை அனுப்புகிறார். அங்கே என்ன நிபந்தனை சொல்லப்பட்டது என்றால், நீ வந்து இங்கே இருக்க கானானிய பெண்களிடத்தில் எனக்கு என்னுடைய மகனுக்கு ஒரு அங்கே வந்து மணவாட்டியை தெரிந்து கொள்ளக்கூடாது, மெசபத்தேமியாவுக்கு போ, ஆரான் என்ற இடத்துக்கு போ, என்னுடைய இனத்தார் அங்கே இருக்கிறாங்க, அங்கேருந்து நீ என்னுடைய மகனுக்கு மணவாட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவள் என் பின்னே வரமாட்டேன் என்று சொன்னால் என்ன செய்கிறது? கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு முன்பாக போவார், அவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறார். ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம்.
என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இடத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கேருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பு.
அங்கேருந்து மணவாட்டியை கொண்டு வரும்படியாக, அந்த பிரைடை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஈ சல் சென்ட் இஸ் ஏஞ்சல் பிஃபோர் யூ. உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூதனை கண்ணால் பார்க்க முடியுமா? கண்ணால் பார்க்க முடியாது. அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக இருக்கிறார். அதனால் ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் தருவேன். அந்த பெண்ணுக்கும் ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் கொடுக்கப்படும் பொழுது நீனும் சரியாக போவா, அவளும் சரியாக வருவா, அந்த மணவாட்டியை நீ கொண்டு வர முடியும். அந்த அனாயிட்டிங் ஹோலி கோஸ் வந்து உதவி செய்யும். அந்த கர்த்தருடைய தூதனானவர் உதவி செய்வார் என்று சொல்லப்பட்டது. ஆமீன்,
ஆமீன்.
அதனால் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அவர் தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமீன்,
ஆமீன்.
God send his angel and his angel will prosper you. அந்த கர்த்தருடைய தூதனானவர் அதை வாய்க்க பண்ணுவார். ஸோ அவனத்துக்காரங்க எவ்வளோ பயில் படித்து பார்க்குறாங்க, அந்த தூதன்கிற வார்த்தை அவங்க கண்ணில் விழவே இல்லை. எத்தனை காலமாக 2000 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறாங்க, பெந்தகோஸ்காரங்க, ப்ரோட்டஸ்டுக்காரங்க, ஒருத்தருக்காயும் அவங்க கண்ணில் அந்த தூதங்க வார்த்தை விழலை. ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் பிரசங்கம் பண்ணுறாங்க ரெபேக்காவை பற்றி. ஆனால் பைபிளில் நமக்கு அது கண்ணில் படுது. அந்த தூதன் தான் எல்லாத்தையுமே வாய்க்க பண்ணுகிறார். அது எலியேசருடைய பிரயாசம் அல்ல, அது ரெபேக்கால் தற்செயலாக வரல, அந்த தூதனானவர் அந்த என்ன சொன்னால் உள்ளத்திலே அங்கே கிரியை செய்கிறார், எலியேசரை லீட் பண்ணுகிறார், இதை ரெபேக்காலையும் லீட் பண்ணுகிறார். ரெண்டு பேர் சந்திக்கும் பொழுது அவள் சொன்ன வார்த்தைக்கு ஓகே என்று சொல்லும் பொழுது அந்த கண்டிஷனுக்கு அவள் சரிப்பட்டு வரும் பொழுது அவள் மனவாட்டியாக கொண்டு வரப்படுது. கர்த்தருடைய தூதனானவர், ஹல்லேலூயா, அதே தூதனானவர் தான் இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறோம்? அதுதான் செவன் சீல், ஏழாம் முத்திரை. ஏழாம் முத்திரை திறக்கலைங்கிறாங்க. இவங்கெல்லாம் கைவிடப்படுவாங்க. சொல்லுகிறது என்னதும் சாதிக்கிறது என்னதும் அறியாது இருக்கிற நியாயப்பிரமான போதகர்கள் இந்த மெசேஜில் இருக்கிறாங்க. என்ன சென்றால் இந்த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன், அதுதான் செவன் சீல். அவர் மேகத்துடனே வந்திருக்கிறார். மேகம் அவரை சூழ்ந்திருந்தது, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. இந்த ஏஞ்சல் ஆஃப் த கவெனன்ட், அவர் தன்னுடைய வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியிலுமே வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல கர்ச்சித்தான். அப்பொழுது ஏழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. செவன் தண்டர்ஸ் அட்டர்ட் தேர் வாய்ஸஸ். அல்லேலூயா, இப்போ அது நிகழ்ந்து கொண்டு இருக்கு. பல மைட்டி ஏஞ்சலை இறங்கி வந்திருக்கிறார். ஏதோ அவர் என்ன செய்கிறார்? அந்த சத்தமானது இடி முழக்க சத்தமாக இருக்கிறது. செவன் தண்டர்ஸ் அட்டர்ட் தேர் வாய்ஸஸ். மேகத்திலே வந்திருக்கிறார். 1963 February 28 அவர் மேகத்தில் வந்தார். 26 miles உயரத்தில் 30 miles சுற்றளவு கொண்ட அந்த வெண்மேகம் காணப்பட்டது. மிஸ்டீரியஸ் கிளவுட் அப்பியர்டு. இதோ அங்கே இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக இறங்கி வந்திருக்கிறார்? ஒரு மனவாட்டியை கொண்டு வரும்படியாக. ஹல்லேலூயா. அதனால் மோர் தென் 50 years ஆண்டவர் ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ரெபேக்காலை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜாஸ்பர் ஒரு ரெபேக்கா. இதோ நீங்களும் நானும் ரெபேக்காளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என் டைம் பிரைட். உமன் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் பிரைடு. பைபிளில் என்ன சொன்னால் பெண்கள் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த ரெபேக்கா என் டைம் பிரைடாக இருக்கிறார். ஐ வில் சென்ட் மை ஏஞ்சல் பிஃபோர் யூ. ஐ எம் கோயிங் டு அனாயிண்ட் யூ எ ஸ்பெஷல் அனாயிண்டிங். ஐ எம் கோயிங் டு கிவ் ஹேர் எ ஸ்பெஷல் அனாயிண்டிங். அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கொடுத்து, அவளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து, அவள் தண்ணீர் எடுக்க வர வேண்டும், நீ அந்த நேரத்தில் போக வேண்டும். ரெண்டு டைம் சரியாக வரும் பொழுது அவள் மனவாட்டி என்ன செய்வாள் என்றால் அவள் கொண்டு வரப்படுவாள். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு பேட்டர்னாக இருக்கிறது பைபிளில். இது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. ஆண்டவர் எப்படி மனவாட்டியை கொண்டு வருகிறார்? ஒரு சபையை அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். கரைதிரை இல்லாத பசுத்தம் பிழையற்றதுமான ஒரு சபையை கர்த்தர் வந்து பெற்றுக்கொள்வதற்காக தான் கல்வாரியிலே மரித்தார், கிரயத்தை செலுத்தினார். அந்த என்டைம் பிரைடு இங்கே இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்கள்லாம் தாறுமாறாக இருக்கிறாங்க. உலகம் பாவத்தில் இருக்கிறது. உலகம் ஹாரிபிள் ஸ்டேஜில் இருக்குது. இது மத்தியில் ஆண்டவர் ஒரு கரைதிரை இல்லாத ஒரு வெர்ஜின் பிரைடை வைத்திருக்கிறார். ரெபேக்காள் அதுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. இப்பொழுது எலியேசர் வந்து என்ன ஜெபிக்கிறான்? 17 வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குளத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான்.
சரி, வாசிக்கலாம் வாசிக்கலாம்.
அதற்கு அவள், குடியுமே நாண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்கள் குடித்து தீரும் மட்டும் அவளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி.
இது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எலியேசர் போய் என்ன துறவண்டையிலே போய் ஜெபம் பண்ணுகிறான். இதோ நான் இங்கே வருக தண்ணீர் எடுக்கிற பெண்கள்கிட்ட போய் குடிக்க தண்ணீர் தா என்று கேட்கும் பொழுது அவள் என்ன சொல்ல வேண்டும்? நீரும் குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று யார் சொல்லுகிறாளோ, யாருக்கு அந்த விதமான கேரக்டர் இருக்கிறதோ அவள் தான் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற மனைவியாக இருப்பாள் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ண உடனே ரெபேக்காள் அங்கே வருகிறான். ஏன்னா கர்த்தருடைய தூதனானவர் அவ கூட பேசுகிறார். அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் கொடுக்குறார். நீ வந்து தண்ணீர் எடுக்கப்போ. இது எலியேசருக்கு ஒரு அனாயிட்டிங் கொடுக்குறார். இதை மாதிரி ஜெபிக்க சொல்லுகிறார். அதனால் தேவனுடைய ஆவியினாலே அவன் ஜெபிக்கிறான். அவளும் ஆவியினாலே புறப்பட்டு வருகிறார்கள். அவன் ஜெபம் பண்ண உடனே அங்கே பார்க்கும் பொழுது அங்கே ரெபேக்காள் குடத்தை தண்ணீரை நிரப்பி கொண்டு வெளியே வருகிறாள். குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தான் கேட்கும் பொழுது அவள் என்ன, அவள் வந்து குடிக்க தண்ணீர் கொடுக்கிறாள். கொடுத்து முடித்த பிறகு அவள் என்ன செய்கிறாள் என்றால், நீரும் குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் மண்டு வார்ப்பேன் என்று சொல்ற 19 வசனத்தை பாருங்க.
கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கு மண்டு வார்ப்பேன்.
இதோ தண்ணீர் கொடுத்த பிறகு சொல்லுகிறாள், நீரும் குடியும் உடைய மொட்டங்களுக்கும் மண்டு வார்ப்பேன். எப்படி ஜெபம் பண்ணானோ அப்படியே அவள் சொல்லுகிறாள். அதனால அவன் என்ன, அவள் தண்ணீரை தொட்டியில ஊற்றி திருப்பி திருப்பி அவ எடுத்து கொண்டு வருகிறாள். எத்தனை ஒட்டகங்களை அங்க எலியேசர் கொண்டு வந்திருக்கிறான்? 10 ஒட்டகங்களை கொண்டு வந்திருக்கிறான். 10 வசனத்துல அவிதமா வாசிக்கிறேன். எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறான்? 500 மைல் பிரயாணம் பண்ணி வந்திருக்கான். பயசபாலேருந்து பதான் அராமுக்கு 500 மைல், 500 மைல் வனாந்திரத்தில் 10 ஒட்டகங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு வரும்பொழுது எல்லாரும் ரொம்ப தாகமாக இருக்கிறாங்க. ஒட்டகங்கள்லாம் தாகமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஒட்டகமும் 40 கேலன் தண்ணீர் குடிக்கும். அதனால் 10 ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்க்குது என்பது ரொம்ப கடினமான காரியம். எனக்கு பார்க்க ஒரு 5 hours ஆகிருக்கும். அந்த கடினமான வேலையை அவள் செய்கிறாள். இந்த கண்டிஷன் தான் அங்கே முக்கியமானது. எஸ்ரா ரெபேக்காளுடைய பேட்டர்ன் அது தான், ரெபேக்கா பிரின்சிபல் அது தான். பாருங்கள், அவள் வந்து அந்த 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் மொண்டு பார்த்தாள். ஒரே ஒரு கண்டிஷன் தான் அந்த மணவாட்டிக்கு, ஒரே ஒரு கண்டிஷன். என்ன நிபந்தனைன்னா, நீரும் குடியும் உடைய ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன். கரெக்டாக அதை செய்துட்டான். அப்படி செய்யும் பொழுது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்திருக்கிறார், ஹல்லேலூயா என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். கேமல் ரெப்ரசன்ட் பவர். மிருகமானது வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. இவள் வந்து என்ன செய்கிறாள் என்றால், 10 ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் பார்க்கிறாள். இதனால் அவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாய் போய்விட்டது. ஈ சோ இம்ப்ரெஸ் வித் இஸ் வில்லிங்னஸ் வித் ஹர் வில்லிங்னஸ் டு கோ எக்ஸ்ட்ரா மைல். நம்ம வந்து நீ தண்ணி தாகத்துக்கு தான் கேட்டாவா எக்ஸ்ட்ரா மைல் போகிறாள். உன்னையும் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லுகிறோம். அதுதான் அவளுடைய குவாலிஃபிகேஷன். அதெல்லாம் அவளுக்கு வந்து அது ரொம்ப வந்து ஆச்சரியமாய் போய்விட்டது. Her spirit of service, சேவை செய்கிற அந்த ஆவி, அந்த மனப்பான்மை, is so impressed with her willingness to go to extra mile. Extra mile அவள் போகிறாள். குடிக்க தண்ணி தானா, அதோட நிறுத்தாதபடி ஒட்டங்களுக்கும் மொண்டு வாக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா மைல் போகிறாள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5:41.
ஒருவன் உன்னை 1 mile தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 mile தூரம் போ.
ஒருவன் உன்னை 1 mile தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவங்க கூட 2 mile தூரம் போகணும்னு சொல்கிறார். என் கூட 1 mile தூரம் வா, எனக்கு துணைக்கு வான்னா நீ 2 mile தூரம் போகணும்னு இயேசுக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி இவன் போயிருக்கிறான். குடிக்க தண்ணி தான் கேட்டால் நீரும் குடிய முடிய ஒட்டங்களுக்கும் வாழ்ப்பேன். எக்ஸ்ட்ரா மைல் இவள் பிரயாணம் செய்கிறாள். கிரைஸ்ட் லைக் கேரக்டர் அவளுக்குள்ளே இருக்கிறது. அந்த கேரக்டர் பிரைடாக இருக்கிறாள், வேர்ட் பிரைடாக அவள் இருக்கிறாள். அவள் நீ யார் என்று கேட்கும் பொழுது, அவள் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய இனத்தாளாக அவள் இருக்கிறாள். சேம் பிளட் லைனில் இருக்கிறாள். நம்ம எல்லோரும் வித்தியாசமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், வித்தியாசமான சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது நம்ம இந்த மெசேஜில் வரும் பொழுது, நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழே வரும் பொழுது நம்ம எல்லாம் ஒரே பிளட் லைன். நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிளட் லைனாக இருக்கிறோம். வி ஆர் வில்லிங் டு கோ எக்ஸ்ட்ரா மைல். எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா. அவள் தன்னுடைய கம்ஃபர்ட் சோன், அவளுடைய வீட்டிலே எல்லா வசதியும் இருக்கிறது. வீட்டிலே அவள் உட்கார்ந்து கொண்டு அவள் இருக்கலாம். அவள் தன்னுடைய கம்ஃபர்ட் சோனை விட்டு விட்டு அவள் என்ன செஞ்சாள், டூ சம்திங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்காக எக்ஸ்ட்ராவாக செய்கிறாள். வீட்டில் விட்டு அவள் வெளியே வந்து தண்ணீரை எடுத்து அங்கே ஒட்டங்களுக்கு வாழ்த்தும் பொழுது அவள் தன்னுடைய கம்ஃபர்ட் ஸோனை விட்டு வெளியே வர்றாள். வீட்டிலே ஏர் கண்டிஷன்லே தான் இருப்பேன், நான் வெளியே வரைய மாட்டேன் அப்படின்னு அவள் இருக்கலை. நான் பெரிய பணக்காரி, நான் வந்து ரொம்ப படிச்சிருக்கிறேன், நான் வெளியே வரமாட்டேன்னு இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்து அவள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க் அவள் செய்கிறாள். எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா. இதுதான் அவளுடைய கேரக்டர். இந்த ஒரு கேரக்டர் தான் அவளை ப்ரைடாக மாற்றுது. இந்த ஒரே ஒரு கேரக்டர் இன்றைக்கி நம்மகிட்ட அது இருக்கிறதா? அந்த குட் ஒர்க்ஸ். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது, இவ்வளோ கடினமான ஒர்க்கு செய்திருக்கிறான் சொல்லி 22 வாசிக்கலாம்.
ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் இடையுள்ள பொற்காதனியையும் உங்கள் கைகளுக்கு 10 சேக்கல் இடை பொண்ணுள்ள 2 கடகங்கள்.
அவருடைய காதில் வந்து அணிவதற்காக பொற்காதனியை கொடுக்கிறாள். கையில் வந்து பிரேஸ்லெட், 2 பிரேஸ்லெட்டை அவன் கொடுக்கிறான். எல்லாம் கோல்டு, கோல்டன் பிரேஸ்லெட், கோல்டன் இயரிங்ஸ். அந்த இயரிங்ஸ் என்ன செய்யறால் கொடுக்குறான். அதே போல் கத்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், இயர்ரிங்ஸ் கொடுக்குறாருனா காதில் கம்மல் போடணும்னு இல்லை, நமக்கு கேட்குற செவியை தந்திருக்கிறார். ஹலலுயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 7 சபை காலங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. We have the ability to hear what the Spirit of God says unto the church. சபைக்கு கத்தர் சொல்லுவதை நிறைய பேருக்கு அந்த காது இல்லை, அந்த எபிலிட்டி இல்லை. கத்தர் சொல்லுகிறத கேட்குறதுக்கு எபிலிட்டி இல்லை, ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த எபிலிட்டி தந்திருக்கிறார். ஹலலுயா. பசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கான காது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இயர்ரிங்ஸ், பிரேஸ்லெட். அது வந்து என்ன, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இந்த தேவனுடைய வார்த்தையானது உங்களை மாற்றும். இங்கேருந்து போச்சல நீங்கள் ஆவிக்கிறீங்களா போவீங்க? இந்த ஒரு பிரசங்கமே உங்களுக்கு போதும். அதனால் அந்த இயர்ரிங்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கு, அந்த எபிலிட்டி டு ஹியர் வாட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் சேஸ். சுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது உங்களை சேஞ்ச் பண்ணிடும், அது உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல பிரேஸ்லெட், பிரேஸ்லெட் என்றால் விசுவாசம் மட்டுமல்ல, அது கிரியையிலே இருக்கிறது. விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள். பிசாசு கூட விசுவாசிக்குது, ஆனால் அது கீழ்ப்படியாது. நம்ம வந்து விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். அதனால் கடகம் எதை குறிக்கிறது, பிரேஸ்லெட் எதை குறிக்கிறது என்றால் ஒர்க்ஸ். அதெல்லாம் அவளுக்கு ஃபெய்த்தும் ஒர்க்ஸும் இருக்கிறது. அதெல்லாம் ஜாஸ்பருக்கு ஃபெய்த்தும் இருக்கிறது, அவளுக்கு கிரியையும் இருக்கிறது. ஹலலுயா. ரெபேக்காளுக்கு அங்கே ஃபெய்த்தும் இருந்தது, கிரேஸும் இருந்தது. ஹலலுயா. என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அவள் எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்தாளோ அதே ஒட்டகமானது அவளுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு அவளை கொண்டு சென்றது. அவளுடைய வாழ்க்கையின் முடிவு ஐசக், ஈசாக்கு அவளுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கிறாள். She was taking care of the camels. அந்த கேமல்ஸுக்கு அவள் தண்ணீர் வார்த்தாள். அது என்ன அவளுக்கு தெரியாது, ஆனால் அதே கேமல்ஸ் என்ன செய்கிறார், சேம் கேமல்ஸ் ஆர் கோயிங் டு கேரி ஹர் டு ஹர் டெஸ்டினி, டு ஹர் ஐசக். ஹல்லேலூயா. அதனால் கேமல் ஹோலி ஸ்பிரிட், பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நம்ம இன்னைக்கு மகிழ்ச்சியோடு தண்ணீர் வார்க்கிறோம். இந்த வார்த்தையானது என்ன செய்கிறார், நம்முடைய ஐசக் இயேசு கிறிஸ்துவில் கொண்டு செல்கிறது. ஹலலுயா. நம்முடைய மனவாளன் இயேசு கிறிஸ்துவிற்கும் அவருடைய வீட்டுக்கும் நம்மளை கொண்டு செல்கிறது. ஹலலுயா. 500 மைல் அந்த ஒட்டகம் வந்திருக்கு, திருப்பி 500 மைல் போகணும், மொத்தம் 1000 மைல். பாருங்கள் எவ்வளோ நீண்ட பிரயாணம். அதனால் அருமையானவர்களே, நாம் இன்றைக்கி அவிதமான பிரயாணம் செய்கிறோம், ஆவிக்குரிய பிரயாணம் செய்கிறோம். ஹலலுயா. Camel represent power. Water the power of the Holy Ghost. பரிசுத்தாவிக்கு அவள் தண்ணீர் வார்த்தாள். இந்த மெசேஜை நம்ம வந்து சுமந்து கொண்டு சொல்லுகிறோம், இந்த மெசேஜை நம்ம வந்து ஆதரிக்கிறோம், இந்த மெசேஜுக்கு நம்ம தண்ணீர் வார்க்கிறோம். த மினிஸ்ட்ரி ஆஃப் எலியேசர் வந்திருக்கிறது. எலியேசர் தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக இருக்கிறார். கர்த்தர் இந்த காலத்திலே எலியேசரை அனுப்பியிருக்கிறார். எதற்காக? மனவாட்டியை கொண்டு வருவதற்காக. அதனால் கத்தர் வில்லியம் மேரியன் பெர்ன்ஹாம் என்றதான ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர் மூலமாக ஒரு மெசேஜை கொடுத்து இன்றைக்கு மனவாட்டியை அழைக்கிறார். ஹலலுயா. கத்தர் அவரை எடுத்துக்கொண்டாலும் அவரோடு இருந்த தூதன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹலலுயா. இட் இஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹலலுயா. அவள் இப்பொழுது ஒட்டகத்தில் ஏறி அவள் தன்னுடைய மனவாளனுடைய வீட்டை நோக்கி போகிறாள். ஹலலுயா. அந்த எலியேசர் அங்கே வருகிறான், வீட்டுக்கு வருகிறான், அவளை வீட்டுக்கு அடைக்கிறார்கள். அப்பொழுது எல்லா மேட்டரையும் சொல்கிறான், இதெல்லாமே எப்படி நடந்துச்சு பாருங்கள், இது இந்த காரியம் கத்தரால் வந்தது. தி சிங் proceedeth from the Lord. இது கர்த்தரால வந்தது என்று பெத்வேலும் அந்த லாபானும் சொல்லுகிறார்கள். அந்த பெண்ணுடைய தாப்பனும் பெண்ணுடைய அண்ணனும் சொல்கிறாங்க, இது நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, நீ சொல்கிறத பார்த்தா இது கர்த்தரால வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து அங்கே கிஃப்ட்ஸ் கொடுக்குறான். 53 வாசிக்கிறோம்.
பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலு கொடுத்ததும் அன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான்.
இதை பாருங்க, அவன் வந்து பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கிப்ஸை வந்து ரெபேக்காலுக்கும் கொடுக்குறான், எல்லாருக்கும் கொடுக்குறான். ஆனால் ரெபேக்காலுக்கு ஸ்பெஷலாக கலியான வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, வெட்டிங் கார்மெண்ட். அதே போல் எலியேசர் ஒரு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், காட் சென்ட் அ ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் வந்து நிறைய கிப்ஸோடு வந்திருக்கிறார், அவர் கல்யாண வஸ்திரத்தோடும் வந்திருக்கிறார். அதனால் கிப்ஸுன்னா அவருடைய ஊழியத்தில் ஹீலிங், அவருடைய ஊழியத்தில் ப்ராஃபஸி, அவருடைய ஊழியத்தில் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. லட்சக்கணக்கான பேர் சுகமாகிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், இதயத்தின் ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. இதுதான் கிப்ஸ். இந்த பெந்தேகாசல் பீப்புள் எப்பொழுதுமே அந்த கிப்ஸ் மேலே தான், தே ஆர் லுக்கிங் ஃபார் கிப்ஸ். அந்த வரத்தின் மேலே தான் வந்து அவங்க ஆசையாக இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க அந்நிய பாஷை பேச பிரயாசப்படுகிறாங்க, ஏதோ உளறுறாங்க, உண்மையான அந்நிய பாஷை கிடையாது. அதனால் பாருங்கள், அவங்க அந்த கிப்ஸ் மேலே தான் நோக்கமாக இருப்பாங்க. ஆனால் கல்யாண வஸ்திரத்தை அவங்களுக்கு கிடையாது, ரெபேக்காவுக்கு மட்டும்தான் கல்யாண வஸ்திரம். ஹல்லேலூயா. அதே போல் பிரதர் பென்ஹாம் என்ன செஞ்சுருக்கிறார் என்றால் கிப்ஸோடு வந்தார் உலகத்துக்கு. ஏகப்பட்ட அற்புதங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள். இது அது மாத்திரமல்ல, அவர் கல்யாண வஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார். மணவாட்டி கல்யாண வஸ்திரத்தை தரித்து தான் அவரை சந்திக்க முடியும். ஆனால் அந்த கல்யாண வஸ்திரம், த ரிவீல்ட் வேர்ட் ஆஃப் காட், ஹல்லேலூயா, தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. இந்த ரெவலேஷனை ஜனங்கள் புறக்கணித்து விட்டு சுகம் பெறணும், இதோ ஏதாவது ஆண்டவர்லேருந்து பெறணும், அது வேணும் இது வேணும், ஜபம் கேட்கப்படணும் அப்படி தான் வராங்களே ஒழிய அந்த வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. ஆனால் ரெபேக்காளுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலத்தில் அதே செய்திருக்கிறார். அல்ல, ரெபேக்கா வந்து என்ன சொல்றால், ரெபேக்காளை போல ஜாஸ்பர் ஜீவிக்க வேண்டும். ரெபேக்காளுடைய வந்து ஷீ வாஸ் சாக்ரிஃபைஷியல். யாராயிலும் குடிக்க தண்ணி தான் கேட்டால் அவங்களுக்கு குடிக்க தான் தண்ணி கொடுப்பாங்க. உங்கள் ஒட்டங்களுக்கும் ஒன்று வார்ப்பண்ணி யாராவது சொல்லுவாங்களா? இந்த காலத்தில் எந்த பெண் சொல்லும்? ஒரு பெண் சொல்ல மாட்டா. நோபடி வில்லிங் டு டூ எனி திங் மோர் தேன் எக்ஸ்பெக்டட். எதிர்பார்க்கதை விட அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி லவோதிக்க சபை. இந்த லவோதிக்க சபை ரொம்ப செல்ஃபிஷான சபை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான சபை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோச சபை. அது செல்ஃபிஷ் சபை, அதுக்கு சாக்ரிஃபிஷியல் கிடையாது. வெட்டிங் கார்மெண்ட் அது பெற மாட்டாது. ஆனால் ரெபேக்கா வெட்டிங் கார்மெண்ட் பெற்றா, அவள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்தார். ஹல்லேலூயா. ஜனங்கள் என்னன்னா, டூ லெஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் மோர். வேலை கொஞ்சமாக செய்யணும், உடம்பு வலிச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது, ஆனால் சம்பளம் மட்டும் நிறைய வேணும். இதுதான் உலகத்தில் இருக்க மக்கள். கம்பெனியில் வேலை பார்த்தாலும் எங்கே வேலை பார்த்தாலும் வேலையே செய்கிறக்கூடாது. சும்மா அப்படியே லேட்டாக போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு பா ஓடிடணும், அங்கேயும் வேலை செஞ்சிடக்கூடாது, அப்படியே சாப்பிட அப்படி இப்படி நேரத்தை கடத்திட்டு சம்பளம் மட்டும் இன்க்ரிமெண்ட் வேணும், நிறைய வேணும். இதுதான் இன்றைக்கி இருக்க உலகம். ஆனால் இவளை பார்க்கும்பொழுது ரெபேக்கா வந்து என்ன செய்கிறாள் என்றால் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க் செய்கிறாள். ஹல்லேலூயா. அவள் 2வது மைல் போகிறதுக்கு, இன்னும் 1 மைல் கூட போகிறதுக்கு அவள் ஆயத்தமாயிருந்தாள். நீரும் குடியும் ஒட்டங்களும் மண்டு வார்ப்பேன், அதுதான் அந்த கேரக்டர். இன்றைக்கி நமக்கு அந்த கேரக்டர் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், வேதபாரு பரிசேயர் நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த தண்ணீர் பக்கம் வரும்பொழுது அந்த டெஸ்டில் அவள் பாஸ் ஆகிவிட்டாள். ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த தண்ணீர் பக்கம் டெஸ்ட் பண்ணுகிறார். ரிசர்ச் ஜனங்களை சம்மந்த சமுத்திரத்தை கொண்டு டெஸ்ட் பண்ணினார். நேரத்தில் அவங்க விசுவாசிக்கிறாங்களா முறுமுறுக்கிறான்னு பார்த்தார். யோர்தான் நதி அண்டையிலே ஜோஷுவாவை கொண்டு வந்து அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். இதை எலியாவும் எலிசாவும் அந்த யோர்தான் நதியை அடிக்கும் பொழுது அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். யோவான் சானகன் வந்து நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கின்றி நீங்கள் இந்த ஞானஸ்தானம் பெற வேண்டும் சொல்லும் பொழுது அங்கே ஒரு வாட்டர் டெஸ்ட் அங்கே கொடுக்கப்படுது. டெஸ்ட் அட் த வாட்டர். அதனால் இங்கே வந்து கடைசியாக பேதுரு வந்து அங்கே டெஸ்ட் கொடுக்குறான். ரெபேக்காளுக்கு கொடுத்த அதே டெஸ்ட் தான். நீங்கள் மனம் திரும்பி ஒரு 2 அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசாரம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள்.
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானசாரம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தா. அந்த டெஸ்ட் வந்து அந்த யூதர்களுக்கு பெந்தகோச நாளில் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு 3000 பேர் ஒப்பு கொடுத்தாங்க, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானசாரம் பெற்றாங்க. தேவன் ஒருவர் தான், அவர் 3 ஸ்தானத்தில் இருக்கிறார், 3 நபர்கள் அல்ல. அவருடைய நாமம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. இந்த வெளிப்பாட்டை பெற்று 3000 பீப்புள் பெந்தகோச நாமத்தில் பெந்தகோச நாளில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இன்னைக்கு பெந்தகோசக்காரங்க எல்லாரும் பிதாக்கு வரம் பசுத்தாவி பாபிலோனிய உபதேசத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அது பாவ மன்னிப்பை தராது. ஆனால் அந்த டெஸ்ட் வைக்கும் பொழுது அந்த டெஸ்ட் ரெபேக்காளுக்கு அந்த வாட்டர் டெஸ்ட் அட் த வாட்டர் அந்த நேரத்தில் என்ன செய்யறாள் என்றால், அவள் வந்து அதற்கு ஏற்ற வண்ணமாக அவள் ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. அவள் தேவனுடைய வார்த்தையோடு தன்னை அலைன் பண்ணினாள். அவளை என்ன சென்றால், லைன் அப் ஹர் லைஃப் வித் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையோடு அந்த வரிசையிலே தன்னை ஒழுங்குபடுத்தினாள். இன்றைக்கு நம்ம அதை தான் செய்ய வேண்டும். ரெபேக்காள் அதை செய்தாள். த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் பீயிங் ப்ரொஜெக்டட் இன் யூ. அவளுக்குள்ளே அது திடீர்னு அது வரல, அவள் அது வந்து அந்த அனுபவத்தை பெற்றிருந்தாள். அவளுக்குள்ளே அது மறைஞ்சிருந்தது. அந்த சேவை மனப்பான்மை, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்னும் 1 mile எக்ஸ்ட்ரா மைல் போகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க் பண்ணுற, அது அவளுக்குள்ளே மறைஞ்சிருந்தது. இப்பொழுது அது ரிவீல் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அது மறைஞ்சிருக்க வேண்டும். அந்த குணம் வந்து வார்த்தையை கேட்டு உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். திடீர்னு அது வந்துடாது. அவளுக்கு ஏற்கனவே அந்த அந்த சுவாபம் இருந்தனாலே இப்பொழுது அந்த சூழ்நிலை வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அது வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அதை நம்ம அப்ளை பண்ண தெரிய வேண்டும். ரெபேக்காவில் எப்படி அப்ளை பண்ணினா நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ண தெரிய வேண்டும். இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், அந்த ஈசாக்கு வந்து காத்துக்கொண்டே இருக்கிறான். வயல்வெளிக்கு வருகிறான், தியானம் பண்ண வருகிறான். அப்பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான். அந்த 63 வசனம் நினைக்கிறேன், வாசிக்கலாம்.
ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான்.
ஏதோ ஒட்டகங்கள் வர கண்டான் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். லுக்கிங் ஃபார் எ பிரைடு. அவன் ஒரு மணவாட்டிக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஒட்டகங்கள் போய் ரொம்ப நாள் ஆயிட்டது. 500 mile பிரயாணம் பண்ணியிருக்கு ஒட்டகங்கள். திருப்பி 500 mile பிரயாணம் பண்ணால் மொத்தம் 1000 mile. இந்த 1000 mile பிரயாணம் பண்ணி வரக்கு எவ்வளோ நாள் ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஈசாக்கு என்ன செய்கிறான், தியானம் பண்ண அவன் போகிறான். போகும்பொழுது ஒவ்வொரு நாள் ஈவினிங் அவன் போகும்பொழுது சாயங்கால நேரத்தில் அவன் அங்கே ஏறெடுத்து பார்க்கான், ஒட்டகங்கள் வருதா. ஒரு நாளில் ஒட்டகத்தை பார்த்துட்டான். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக இயேசு காத்திருக்கிறார். ஒரு நாளில் பார்க்கும்பொழுது ஒட்டகங்கள் வருகிறது. 1000 mile பிரயாணம் செய்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஈவினிங் போகும்பொழுது ஒட்டகங்கள் வருகுதா, ஒட்டகங்கள் வருகுதான்னு பார்க்கும்பொழுது அவன் அனுப்பின 10 ஒட்டகங்கள். ஒருவேளை ரெபேக்காள் அந்த மணவாட்டிக்காக ஸ்பெஷலாக ஒரு ஒட்டகத்தை அனுப்பியிருப்பான். அவளுடைய உடைமைகள், அவளுடைய கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்காக அவன் ஸ்பெஷலாக ஒரு உடமையை அனுப்பி அங்கே ஒட்டகத்தை அனுப்பியிருப்பான். அந்த ஒட்டகத்தில் அவள் ஏறி வருகிறாள். அவள் கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டு வருகிறாள். 5 டேம்சலோடு கூட அவள் வரும் பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அவள் காணாத மணவாளனை அவள் கண்டாள். ஹல்லேலூயா. காணாமல் விசுவாசித்தாள், இப்பொழுது அவள் காண்கிறாள். நம்ம இயேசுவை காணாமல் வார்த்தையிலே காண்கிறோம், எலியேசர் மெசேஜில் காண்கிறோம், தீர்க்கதரிசி செய்தியிலே நம்ம ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை பார்க்குறோம். நம்ம அவரை நேசிக்கிறோம். ஒரு நாளில் அவரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதோ அவர் நமக்காக காத்திருக்கிறார். இன்னும் சிலர் வர வேண்டியதாக இருக்கு. இன்னும் நம்ம வேர்ட் இமேஜ் அடைய வேண்டும். எல்லாம் கரெக்டாக வந்த உடனே ஒரு நாளில் நம்ம அவரை சந்திப்போம். ஹல்லேலூயா. நாம் அவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருப்போம். நம்ம எப்படி இருப்போம், அவருக்கு ஒப்பாக குளோரிஃபைட் கண்டிஷனில் இருப்போம். 1 John 3:2 வாசிக்கலாம்.
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
நம்ம இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் எப்படி குளோரிஃபைடில் இருக்கிறாரோ, குளோரிஃபைட் கண்டிஷனில் இருக்கிறோம், நாமும் மகிமை அடைந்த நிலையிலே நாம் இருக்கும். அதுதான் குளோரிஃபிகேஷன், நம்முடைய ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்கு. ஒரு பெண்ணை வந்து ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து அப்படி லாஸ்டில் கொண்டு வந்தார். அதே போல் ஜாஸ்பர் லைஃப் வந்து ஆவிக்கிரியப்பரமாக அவிதமான ஒரு குளோரிஃபிகேஷனில் அவளுடைய லைஃப் ஆனது மகிமை சூட்டப்படும். அவளை கத்தர் அவிதமாக ஆஸ்வதிப்பார். இதை ரெபேக்கல் என் டைம் ப்ரைடு போல, பேட் ப்ரைடு, வார்த்தை மனவாட்டியாக அவளை மாற்றி அவளை ஆசீர்வதித்து முடிவிலே மகிமையிலே அவர் சேர்த்து கொள்வார். நம்ம எல்லாரும் அப்பொழுது மகிமையிலே அங்கே சேர்க்கப்படுவோம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் பைபிள் சொல்லுகிற ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ப்ஷன். அந்த ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ப்ஷன் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். ஜாஸ்பர் வாழ்க்கையிலே அது நிறைவேற வேண்டும். ஜாஸ்பர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எவ்வளோ நேரம் பேசணுன்னு தெரியல, கரெக்டாக தான் நேரம் போயிருக்கு. இப்பொழுது நம்ம வந்து ஜாஸ்பருக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஜாஸ்பருக்காக ஜெபிக்க வேண்டும். முட்டி போடும், இல்லை இங்கே இப்படி போடுமா, இப்படி இங்கே இங்கே பாரும் ஃப்ரண்ட்ல முட்டி போடுங்க. ஜாஸ்பரை கத்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாக ரெபேக்கா லைஃப் எப்படி ஆசீர்வாதமாக இருந்ததோ அதே போல் இந்த பெண்ணையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்ம எல்லோரும் வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தாவே, அருமையான ஆண்டவரே, ஜாஸ்பர் ஜோசிபத்துக்காக உமக்கு நாங்கள் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த குழந்தையை நீர் உம்முடைய சிந்தையிலிருந்து உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு பேரண்ட்ஸ் மூலமாக கொண்டு வந்திருக்கிறேன். பேரண்ட்ஸு, கிராண்ட் பேரண்ட்ஸ்னு குடும்பத்தார் எல்லாரும், சபையார் எல்லாரும் இவள் இந்த வயதை அடையதை நாங்கள் காணத்தக்கதாக உமக்கு சோத்திரம் செலுத்த இந்த நாளை கொடுத்திருப்பதுக்காக சோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளையை உம்முடைய ஆவியினால் நிரப்பும், உம்முடைய கிருபையினால் நிரப்பும், உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். உம்முடைய ஆவி, உம்முடைய ஆசீர்வாதத்தை இவள் மேல் ஊற்றுவீராக. இவளை நீர் உலகத்திலே கொண்ட பரிபூர்ண சித்தத்தை நீ நிறைவேற்றுவீராக. அநேருக்கு அவள் ஆசீர்வாதமாக இருக்க உதவிச்சு. ரெபேக்கா எப்படி எக்ஸ்ட்ரா மைல் பிரயாணம் செய்தாளோ, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவள் பாடுபட்டாளோ, அதே போல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சேவை செய்ய இவளை ஆசீர்வதிப்பீராக. இவளை எல்லா டிவைன் கேரக்டரால் நிரப்புவீராக. இவளுக்குள் மறைந்திருக்கிற பொட்டன்ஷியலாக இருக்கிற எல்லா விதமான தெய்வீக தன்மைகளும் வெளிப்படட்டும். கோத்தாவே, இவளை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொள்ளும். சாத்தான் இவளை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளும். இவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்து கொள்ளும். புத்தியுள்ள கன்னியாக உம்மை சந்திப்பதுக்கு இவளை ஆயத்தப்படுத்தும். மேலே இறக்கமாயிரும். பெற்றோர்கள், குடும்பத்தார், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
We'll give all the glory to Jesus and tell of his love. His wonderful love. We'll give all the glory to Jesus and tell of his wonderful love. Mahimaiyavum avarukke Kiruste sovukke Selutthuvome. Mahimaiyavum avarukke என்றென்றும் அவருக்கே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட.